உறங்குகிறவன் கைப்பண்டம் விலகி போகும் இல்லையோ, அத போல குழந்தைகள் கையில வச்சுன்னு தூங்கினா விட்டுப்படும். நமக்கு அதே மாதிரி இப்ப கண்ணன் என்ன சொல்றார், ஞானத்துல வளர வளர தானே கர்மங்கள் விட்டுப்படுமே. இது உலகத்தினுடைய வழக்கு. ஆனா என்னன்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்னா, நல்ல ஞானி ஆயிட்டோம் பக்தன் ஆயிட்டோம்னா 3 மணி நாள் திருவாராதனம் பண்ணலாம், பாசுரங்கள்லாம் உட்காந்து சொல்லலாம், சந்தியாவந்தனம் பண்ண தேவையில்லைன்னு. இப்ப இது உண்டா இல்லையா? இப்போ ஏனால் ஞானம் வளர்ந்து போச்சு இல்லையோ, கர்மம் தன்னடைய விட்டுப்படும்னால் கைப்பண்டம் தானே வழணுமே. எனக்கும் ஞானம் வளர்ந்துருத்து, எதை வேணா சொல்ல தெரியும் சுவாமி, நீர் வேணா வேதார் சங்கிரத்தையே கேளும், தலைகீழ ஒப்பிக்கிறேன், அத்தனை எனக்கு தெரியும், வேதம் உபநிஷத் முழுக்க சொல்றேன், ரங்கராபானுஜமுனி என்னென்ன பாஷ்யம் சொல்லியிருக்காரோ சொல்லலாம், சொல்லலாம்ங்கிறதுக்காக கார்த்தால சந்தியாவந்தனத்தை விட்டுட்டா எத்தனையும் சொல்லிட்டு இருக்க முடியும்? அவரவா யாரு கிருஹிணி தளிகை பண்ணணுமோ அதை விட்டுட்டு சொல்லலாமா? பூ தொடுக்கிறத விட்டுட்டு சொல்ல முடியுமா? ஆனா பண்ண முடியாது. பூ தொடுத்து தான் ஆகணும், சந்தனம் அரைச்சு தான் ஆகணும், பெருமாளுக்கு தளிகை பண்ணித்தான் ஆகணும். எப்பேற்பட்ட வித்வானாக இருந்தாலும் தான் தளிகை பண்ண தெரிஞ்சுன்னு தான் ஆகணும், தான் தான் திருவாராதனம் பண்ணி ஆகணும். எனக்கு பணம் இருக்கு வித்வத் இருக்குங்கிறதுக்காக திருவாராதனம் பண்றதுக்கு ஆள் போட்டலாமா? போடலாம், மடாதிபதிகள் வச்சிருக்கலாம், அவளு கைங்கில் இருக்குங்கிறதுக்காக அந்தந்த இல்லத்தில் இருக்கிறவன் தான் தான் அந்த பெருமாளுக்கு பண்ணி ஆகணுமே தவிர அதற்கு ஆள் வைக்க முடியாது. இதைத்தான் கண்ணன் ரொம்ப தெளிவா சொல்றார், அர்ஜுனா உன் கர்மம் மட்டும் உன்னை விட்டு போகவே போகாது, உனக்குன்னு என்ன நித்திய கர்மானுஷ்டானத்தை விதிச்சிருக்கேனோ நீ எப்பேற்பட்ட ஞானியானாலும் அதை நீ விட முடியாது. நியதம் குரு கர்மத்துவம் கர்மஜாயோ சகர்மணா. சில பேர் சொல்லலாம் ஞானம் வளர வள கர்மம் வேண்டாம்னு சொல்லலாம், யஜ்ய தான தப கர்ம பாவனானி மனிஷினாம். கண்ணனே சேர்த்து சொல்றார், சில பேர் செய்யணும்னு சொல்றா, சில பேர் விட்டுடணும்னு சொல்றா, சில பேர் பலத்தை மட்டும் விட்டுடணுங்கிறா, வேண்டவே வேண்டாங்கிறா. நித்தி நைமித்திக கர்மத்தை கண்டிப்பா பண்ணணும், காமிய கர்மத்தை மட்டும் விட்டுடணும்னு சொல்றா. நிறைய கேள்விகள்லாம் அர்ஜுனன் கேட்டான், கண்ணன் பதில் சொல்றார், ஒரு கர்மத்தையும் விட முடியாது, காமிய கர்மத்தை எப்படியும் விட்டுடு, என்ன பலத்துல ஆசை வைக்க கூடாது, நித்திய கர்மா நைமித்திக கர்மத்தையும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு நீ செய்து கொண்டுதான் தீர வேண்டும். எந்த கர்மத்தையும் விட்டுடுறதுக்கு முடியாது, எல்லா கர்மத்தையும் செய், அதுதான் உனக்கு இருக்கிற பாபங்களை போக்கும்னு அவரே சொல்லியிருக்காரோ இல்லையோ. அப்ப கண்ணன் சொல்ல வந்தது, எத்தனை ஞானியானாலும் கர்மங்களை விட முடியாது. ராமானுஜர் அப்படியே தன் நூல்ல எழுதுறார், நமக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். என்ன சீவைஷ்டவ திருதண்டி சன்னியாசிகளா யார் இருந்தாலும் அவர்களுக்கு பூணூல் உண்டு, அவர்களுக்கு சிக உண்டு, அவர்களுக்கு கையில எப்போதும் சிக்கம் உண்டு, அவர்கள் ஒரு நாள் சந்தியாவந்தனத்தை விட்டுட முடியாது, எந்த கர்மத்தையும் செய்யணும். என்ன ஒண்ணு, தீட்டு உறவு, இந்த சமாச்சாரம் தான் அவர்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காள் தவிர அக்னியை தொடக்கூடாது, தளி பண்ண முடியாது, இதெல்லாம் இருக்கலாமே தவிர மற்றபடி அவர் திருவாராதனமே பண்ண மாட்டார், பெருமாட்டே வரமாட்டார், இப்படி ஆறான்னு சொல்லியிருக்காளன்னு. யாருக்கா இருந்தாலும் கர்மங்களை விடாதுன்னு 120 திருநக்ஷத்திரங்கள் ராமானுஜர் இருந்த போதும் தன்னுடைய தள்ளாத வயசுலையும் காவேரியில போய் பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர்கள் கையை பிடிச்சிருந்து எழுந்து நின்று கீழே இந்த தீர்த்தத்தை எடுத்து ஜலாஞ்சலி தர்ப்பணமோ மற்றமுண்டான அர்க்கியமோ விட்டிருக்கணும்னால் அப்ப அவரே விட்டதா தெரியலையே. இது நமக்கு தோணுப்போ, ஒரு நாள் ராமானுஜர் அர்க்கியம் பண்றத விட்டுட்டார்னால் யம தர்மனோ சித்திரகுப்தனோ கணக்கு எழுதிருப்பான், எழுத மாட்டானு இல்லையா? அவருக்கு இருக்கிற ஞானத்துக்கும் பக்திக்கு வரலாம் கணக்கு எழுதிருப்பாளா? ஆனா அவர் விட மாட்டேங்கிறாரே. யாருக்கு கணக்கு எழுதுவாளோ அவர்கள் நாம நம்ம விட்டுட்டோம், யாருக்கு கணக்கே எழுத மாட்டாளோ அவர் விடவே மாட்டேங்கிறார். விட்டா நிச்சயமா கணக்கு நமக்கு தான் எழுத போறார், ஆனா நம்ம தைரியமா விட்டுடுறோம். இப்போ ஏனால் ஆள் போட்டிருக்கோம், கோவிலுக்கு வந்துட்டு போறோம், நித்தியம் கோவிலுக்காக வந்துட்டு போறோம், அது என்னால முடியல, பணம் இருக்கிறதுனாலே எனக்கு பதில் தினப்படி கோவில் போய் பார்சாதி சேவிக்கிறதுக்கு ஆளை போட்டுட்டேன்னா ஒருத்தர், இப்படி யாரும் கேள்விப்பட்டது இல்லையா இல்லையோ? அப்ப ஒண்ணு சொல்லணும், இனிமே நீர் ஆகாரம் சாப்பிடறதுக்கு ஆள் போட்டுடும் சுவாமி, நீர் சாப்பிட வேண்டாம், உமக்கு பதில் வேற ஒருத்தர் சாப்பிடட்டோம்னா அதை ஒத்துப்போமா? சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம தானே பண்ணணும்னு சொல்றோம், அதே மாதிரி சந்தியாந்தனத்துக்கு நாம தான் பண்ணணும். வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக்க பரமபுருஷ சரணயுகள தியானார்ச்சன பிரணாமாதி அத்தியர்த்த பிரியா தத்ராப்தி பலஹா. வேதார் சங்கிரம் ஆரம்ப சூர்ணிகேது, முதல்லயே ராமானுஜர் எழுதிருச்சே இதி கர்த்தவியதாக்கன்னு ஒரு சப்தம் வச்சிருக்கார். அப்படின்னா செய்கை இன்றியமையாததுன்னு அர்த்தம், இதி கர்த்தவியதாக்கம்னா இன்றியமையாமல் செய்தாக வேண்டும். மரண ஆசிரம தர்மத்தை விட முடியாது. பொதுவா நம்ம சமூக புரட்சியாளர் ராமானுஜர்னு சொல்லச்சே, இதோ வர்ண தர்ம ஆசிரம தர்ம சாதி மதம் பேதம், எந்த சாதி கிடையாது, எந்த பிறப்பில்லை, எந்த படிப்பில்லை, இதெல்லாம் சொன்னார். மதபேதம் இல்லைங்கிறத எங்க சொன்னார்னா, பொதுவா சொருடலவர் ஓரிடம் டெல்லி பாதுஷாவின் இடத்துல போயிட்டு ராமப்பிரியனுக்காக இடம் பண்ணி வந்துட்டார். பின்னாடியே அந்த தேவிக்கு அந்த பெருமாள் இடத்துல அத்தனை காதல், அவ சனாதன தர்ம இந்து தர்மத்தை சேர்ந்தவள் இல்ல, அவ பின்னாடி தொடர்ந்து வந்தால் ஊர் வரைக்கும் வந்தாச்சு, என்ன பண்ணுவார்? மத்த பேரான அதெல்லாம் கிடையாது ஊருக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிடுவா. ஆனா ராமானுஜருடைய பார்வையே வேறு, அவருக்கு பக்தியைத்தான் பார்க்க தெரியுமே தவிர எங்கு பிறந்தான் எங்கிருந்தான்னு பார்க்க தெரியாது. ஊர் எல்ல வரைக்கும் வந்தா அவளுக்கும் அதான் தோணிச்சு, உயிர் போக போறது அவளுக்கு, இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் உயிருக்காது அவளுக்கு. அதை பார்த்த உடனே தானே தன்னுடைய சக்தியாலே அவளை சிறு குழந்தை வடிவத்தாக்கி ஒரு சின்ன விக்கிரகமாக்கி இன்னைக்கு ஐதிஹியம் சொல்ற அந்த ஊர்ல அந்த திருநானன பெருமாள் திருவடியில இருக்கிறதே அவ தாங்கிறா. ஏன்னா அவள் அந்த வாசல் வரைக்கும் வந்தாச்சு, உள்ள போகணும்னு அவ துடிக்கிறா, ஊர்க்காரா நிறுத்தணுங்கிறா, நிறுத்தினா உயிர் பட போறது. அப்ப சுவாமி என்ன செய்ய, இந்த உயிரோட உள்ள வந்தியானதான் ஆபத்து. இங்க நம்ம நின்று இருக்கோம், எத்தனையோ கோட்டி எல்லாம் நடக்கும் இல்ல இப்போ. அப்ப அவளுக்கு இடம் உண்டு, இந்த இடத்துல இன்னார்தான் இருக்கணும், இப்ப இப்படிதான் தீர்த்த கோட்டி வாங்கணும் எல்லாருக்கும் சொல்லுவா. நம்ம வந்து அங்க நிற்கணும் அங்க எல்லாம் சொல்லுவோம் இல்லையோ. இது இத்தனையும் நடந்துட்டு இருக்கிறச்சே, ஒரு பூனை என்ன அழகா இப்படி போகும் தெரியுமோ, பாத்திருக்கீங்களா இல்லையா? எத்தனையோ தர இங்க போயிருக்கோம் இல்லையா? அதை யாரான இந்த தூண்ல நில்லு அந்த தூண்ல நின்னு சொல்லியிருக்காரா? நம்ம மனுஷ உருவத்தோட வந்தா தான் சுவாமி இத்தனை ஆபத்தும். அப்படி இல்ல, பூனையா வந்துட்டா ஒண்ணு இல்ல, பொம்மையா வந்துட்டா ஒண்ணு இல்ல, புரிஞ்சது சுவாமிக்கு பொம்மையாவே ஆகிவிட்டார். அப்ப இன்னி வரைக்கும் எழுந்துள்ள இருக்கிறாளோ இல்லையோ. அப்ப அவர் பார்த்தது எல்லாமே மனிதனா மிருகமா அதா இதா பார்க்காதே, அது சாதியோ மதமோ எதுவனா இருந்துட்டு போறது. ஆனா பக்தி உள்ளவனா அல்லவா, இத்த சொல்ல வந்த வேகத்தில் அதுக்குன்னு தர்மமே இல்லையே, வரணமே இல்லையே, ஆசிரமமே இல்லையேன்னு சொல்லிட்டார். என்ன தப்பா நம்ம புரிஞ்சுடவே கூடாது. எல்லாருக்கும் தகுதி வேணும், எத்தையோ தகுதியா நினைக்காதீங்கோ, ஆசைய தகுதியா நினைங்கோ. இதத்தான் பெரிய புரட்சியா சுவாமி பண்ணி வச்சிருக்கார். ஆ ஸ்லோகத்திலேயே நியத்தம் குரு கர்மத்துவம் கர்மஜாயோ கர்மணா, செய்யாம இருக்கிறத காட்டிலும் செய்கை தான் உயர்ந்தது. எந்த கர்மத்தையும் ஒருத்தனு விட்டுடவே கூடாது, தானும் விடலே தன் சிஷ்யர்களொத்தரையும் விட்டுடுன்னு சொல்லலே. ஆகவே இந்த சம்பிரதாயத்தில் ஞானி ஆயிட்டமேங்கிறதுக்காக கர்மத்தை விட்டு விட்டோங்கிறது தவறான பேச்சு அப்படின்னு யாரும் எழுதவும் இல்லை, அப்படி யாரும் பண்ணியும் காட்டல. அதனால விடாம வேணும். இப்ப ததியாராதனத்துக்காக போறோம், அப்படி கொஞ்ச நாளை பார்த்துணுங்களே போயிட்டு இருக்கிறச்சே, எல்லாரும் மத்தியானம் சாப்பிடறதுக்கு வருவாள் இல்லையோ, எத்தனை பேர் கொஞ்சம் சொம்ப எடுத்துன்னு மாத்தியானத்துக்கு போயிட்டு வரா பாருங்க. நேர வந்து உட்கார்ந்துட்டா ராமானு சம்பிரதாயமான சந்தேகம் தான். ஒழுங்கா போய் பண்ணிட்டு வந்துட்டு உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துட்டு நேரம் சாப்பிட ஆரம்பிச்சுடுறாப்போ, அதுக்கு பூர்வ தினச்சரியா சொல்லணும், உத்தர தினச்சரியா சொல்லணும் சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய நம்ம ஸ்ரீரங்க நாயக்கே அத்போவி எல்லாம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முடிச்சா சாப்பிடணும். அவசரம் இருக்குங்கிறதுக்காக சாப்பிட முடியுமா? எத்தனையோ அவசரம் இருக்கு, போறது கூட தான் அவசரம் இருக்கு. அப்படியே பெருமாள் கொண்டு போட போறப்போ நல்ல எதது பத்ததி இருக்கோ அந்த மரபை மாற்றாமல் இருக்கணும்னு தான் சுவாமி பார்த்திருக்கார். அதையின் நினைவில் கொள்க. கண்ணனே கீதையில நாலாவது அத்தியாயத்திலேயே சாதிக்கிறார், ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யாம் மம வர்த்மானு வர்த்தந்த மனுஷ்யா பார்த்த சர்வசா. நாலாவது அத்தியாயத்தில் தன் அவதார ரகசியத்தை சொல்லி முடிச்சுட்டார். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தத்வாதேகம் புனஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன என்ன அவதார ரகசியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ஜுன்கிட்ட சொல்றார், யாராரு என்னை எப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்படியெல்லாம் நான் சேவை சாதிக்கிறேன். அர்ஜுனா அவன் என்னவனா விருப்பப்படட்டமே, அவன் ஆசைப்பட்ட உருவத்துல நான் இருக்கிறேன். இதனால் அவர் என்ன சொல்றாருன்னு ராமானுஜர் தன் பாஷ்யத்தில் எழுதினார் தெரியுமோ, அனேன அர்ச்சாவதாரம் அனேன, இப்படி சொல்றதுனாலே அர்ச்சாவதார விக்கிரகமா எங்கெங்க இருக்காரோ அதத்தனையும் சங்கிரகித்து தான் கண்ணன் இந்த இடத்துல சொல்றார். யாரார் எப்படி சேவிக்கணும்னு விருப்பப்படுறாளோன்னு சொன்னால் அர்ச்சாவதாரத்திலே தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவன் தானே, தமருகந்ததப்பேர் மற்றப்பேர்னு ஆழ்வார் சொன்னபடிக்கு நீ பார்சாதியா சேவிக்கணும்னா அப்படி இருப்பார், சயனத்திருக்கோலத்தில் வேணும்னா அப்படி இருப்பார். என்ன அர்ச்சையின் மகாத்மத்தை கண்ணனே சொல்லுகிறார். அவர் விபவம் சொல்லின்றிருக்கிற கீதாச்சாரியன் இப்ப உயிரோட நகத்தோட சகையோட இருக்கார். ஆனா அவர் எதை இப்ப கோடி காட்டின்னு இருக்காருனால், யாரார் என்னென்ன விக்கிரக ரூபத்துல சேவிக்கணும்னு ஆசைப்படாத அர்ஜுனா அத்தனை விக்கிரகமாவும் இருக்கேங்கிறார். இதனால ராமானுஜர் சரியா பிடிச்சுட்டார், விபவத்தை பச்சை வேண்டுமா அர்ச்சையை பச்சை வேண்டுமா, நடமாடின் இருக்கிற பெருமாளை பச்சனமா அல்லது நின்று இருக்கிற விக்கிரக ரூபத்தில் இருக்கிறவரை பச்சனமானால் அதுக்குன்னு ஒரு போஷரத்தில் அவரே சாதித்தார். அவன் இவன் என்ன கூழென்மின் நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனேன்னு ஆழ்வார் பாடுட்டார். பாட்டுக்கு ராமானுஜர் தன்னுடைய காலக்ஷேபத்தில் அர்த்தம் சொல்லிருக்கார். பாட்டுக்கு சொல்லணும் இல்லையோ, இத்தனைக்கு அவர் காலத்தில் எந்த வியாக்கியானமும் கிடையாது. ராமானுஜர் காலம் முடியும் தருவாயில் திருக்குறுகிப்பிரான் பிள்ளானிடத்தில் ஏவ முதல் வியாக்கியான ஆறாயிரப்படிதான் பிறந்திருந்தது. அதுக்கப்புறம் நஞ்சியர் சாதிச்சிருக்கார், அதுக்கப்புறம் வாதிகேசரிஜியர், அதுக்கப்புறம் பெரியவாச்சான் பிள்ளை நம் பிள்ளை வாதிகேசரிஜியர் இந்த வரிசையில பாடியிருக்கான்னு வச்சுக்கோ. எந்த வரிசையில பாடினாங்கிறத உதயசரத்திர மாலையிலேருந்து பாடிக்கணும். என்ன கணக்கு படிக்கு, ஆறாயிரப்படி, அடுத்து ஒன்பதாயிரப்படி, அடுத்தது 12000 படி, அடுத்து 24000 படி, அடுத்து 36000 படி நினைச்சு கூடாது. அந்த வரிசையில அது பிறக்கல. அதனால உபதேசரத்திர மாலை பாசரமும் அந்த வரிசையில இல்லை. 6000 படி, 9000 படி, 24000 படி, 36000 படி, 12000 படி, இந்த வரிசையில்தான் அது பிறந்திருக்கு. அதனால கடைசியில் அன்போடு அழகியமனவாள சீயர் அந்த சுவாமி பன்னெடாரப்படியோட வியாக்கியானம் முடிஞ்சு. இது எல்லாமே கிட்டத்தட்ட ராமானுஜருக்கு அப்புறம், அவர் காலத்தில் இல்ல. அவர் காலத்தில் 6000 படி மட்டும் பிறந்திருக்கும். ஆனா நாதமுனிகள் காலக்ஷேபம் சொல்லச்சேவோ, ஆளவந்தார் சொல்லச்சேவோ, ராமானுஜர் சொல்லச்சேவோ, எல்லாம் நேர நம்மாழ்வார் அவர்களுக்கு என்ன அர்த்தம் கொடுத்திருப்பாரோ அதையே வச்சுன்னுதான் சொல்லியிருப்பார். பிற்பட்டவர்களுக்கு தான் இந்த காலக்ஷேபத்துக்காக வியாக்கியானம் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப அவர் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறச்சு, அவன் இவன் என்று கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனே. இத நம்மாழ்வார் என்ன சொல்ல வரார், அவனுச்சார் என்னவா அர்த்தம் சொன்னார் தெரியுமோ, அவன் இவன் என்று கூழேன்மின். அவன் சொன்ன வைகுந்தநாதன், இவன் சொன்ன பக்கத்துல விக்கிரக ரூபத்தில் இருக்கிற அர்ச்சே. அவன் இவன் என்ன கூழேன்மின்னா, அவன் வைகுந்தநாதன் எங்கே அர்ச்சை எங்கே. இவர் நாம கொடுத்த பொண்ணை வாங்கிக்கிறார், நாம கொடுத்த தயிர் பால் பழம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். அதனால அர்ச்ச சுமார் அவன் அவன் தான் சொன்ன வைகுந்தநாதன் வைகுந்தநாதன் இவன் அவன் இவன் என்று கூழேன்மின் சொல்றவா என்ன சொல்றாளாம், அவனா இவன் கேட்டா அப்ப அவ்வளவு தூரம் அவன்கிறத வசதிட்டாளாம். இவன் சொன்ன தாழ்த்தி குரலை தாழ்த்தி சொல்றா. ஏன்னா இது அர்ச்சாவதாரம், நம்ம திருக்கோடியில் இருக்கிற பெருமாள் எங்க வேணா இருப்பார் இல்ல. இப்போ இது பராசரப்பற்ற சாதிக்கும் போது குட்டி குஞ்சேஸ்வர் அங்கேஸ்வர ஏதோ குடிலேயோ மலைக்கு மேல இருக்கே தோட்டத்தில் இருக்கே தொடர்பில் இருக்கே எந்த ஒரு புது நகர் மின்சாரம் வர்றதோ இல்லையோ பாலாஜி வந்துருவார், எல்லாம் அவர் முதல்ல வந்துருவாரோ இல்லையோ. இன்னும் ஜல வசதி எல்லாம் கொடுக்கலையா, இன்னும் மின்சாரம் வரலையா, ஆனா அதுக்கு முன்னாடி பாலாஜி மந்திர் கோடியில வந்தாச்சுங்கிறாள் இல்லையோ, அது அவர் முதல்ல வந்துருவார். அப்புறம் எதுவோ எல்லாரையும் கூட்டுவார். அவர் வந்துட்டா அவர் எல்லாம் சாமியாபத்தி பெருமாள் இல்லையோ. ஆனால் அவர் வந்து சேர்ந்த விற்பாடு எல்லாரையும் கூட்டுக்கிறார் என்னார். அப்ப அவருக்கு பெருமை உண்டா என்ன சுவாமி, நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து காத்துட்டு இருக்காரு, யாரு கொடுத்தனுமே வரல அதுக்குள்ள அவர் காத்துட்டு இருக்காரு. வைகுந்தநாதன் அப்படியா, நித்தசூரிகளுக்கு நாயக்கன் முக்தாத்மாக்களுக்கு நாயக்கன் அவன் வசத்தி சொல்லுவாளாம். இத ராமானுஜர் தன் காலக்ஷேபத்துல சொல்லச்சே தப்பா சொல்றீளே, கொஞ்சம் இந்த வார்த்தையில இருக்கிற ஸ்வரத்தை மாத்திக்கலாம். என்னன்னு சொல்லணும்னால் அவன் இவன் என்று கூழேன்மின் அவன சுவரத்தை அப்படியே இறக்கிவிட்டார், இறக்கிவிட்டு இவன்கிறத சுவரத்தை கூட்டிட்டார் அப்படின்னு இப்படி சொல்லுங்க. என்னால அர்ச்சாவதாரத்தை சேவிக்க முடியறது, நான் அர்ச்சனை பண்ண முடியறது, நான் திருமஞ்சனம் பண்ண முடியறது, நான் கொடுக்கிற பழத்தை வாங்கிக்கிறார், நான் எப்ப வேணா போய் சேவிக்க முடியும், என்னால இதில் பிரபத்தி பண்ணும் அதிகாரிகள் மூவன்ட்டு குணபூர்த்தி உள்ள இடமே பிரபத்தவியம்னு சொல்லி அவரிடத்துல சரணாதி பண்ணலாம் இத்தனை அர்ச்சாவதாரத்துல சொல்லிட்டதுனாலே என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சை உயர்ந்தது. அப்ப வைகுந்தத்தை என்ன சொல்லுவீர்னா, தெரியாது போய் பார்த்துட்டு தான் சொல்லணும், இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. நாம நித்தம் சேவிச்சிருக்கிற பெருமாளை தான் நான் உயர்ந்தவன் சொல்லுவேன். அதனால இவன் அவன் என்ன கூழேன்மின் பேர்பட்ட அர்ச்சையோட போய் வைகுந்தநாதனிங்கான சமமாவரோ அப்படின்னு வேணா அர்த்தம் கேட்டுங்கன்னு அவர் திருப்பிட்டார் பாட்டே. இப்போ பாட்டு வந்தது இந்த பக்கம், அப்பேற்பட்ட வைகுந்தநாதனோட அர்ச்ச சமமாகுமானுட்டு. ஆனா திரும்ப ராமானுஜர் கேட்டது இந்த அர்ச்சையோட பெருமாள் சமமாவரா பார்த்தோம். அது எப்படி அவர், இவர் தானே நமக்கு எல்லாம் பிராப்தியும் தன் சுவாதந்திரத்தையும் பூர்த்தியும் குலைத்துக் கொண்டு அர்ச்சக பராதீனஹா அகிலாத்மஸ்திதி என்னும் அர்ச்சகனுக்கே பராதீனாய் நாம கொடுக்கறது இன்னைக்கு புளியோதரையா இருக்கும், பெருமாளுக்கு இன்னைக்கு தத்யோன சாப்பிடணும்னு இருக்கும், ஆனா இவன் தலிக விடுறவோ புளியோரை தான் விடுவான், அவருக்கு இன்னைக்கு பாதுஷா சாப்பிடணும்னு இருக்கும் தலிக விடுறவன் லட்டு தான் விடுவான். மாத்தி கேட்க முடியுமா, இவன் என்ன கொடுக்கறானோ அத்தையே ஏத்துக்கொண்டு இதை எதிர்பார்த்துன்னு இருக்கா மாதிரி இன்னைக்கு ஏதானு தலிக விடுவியோ இல்லையோ, தலிக விடுறான் கூடவே கையில பாத்திரத்தையும் எடுத்துன்னு வந்துடுறான். விடுறது அவருக்குன்னு கொடுக்கறதா இருந்தா பாத்திரத்தோட வரக்கூடாது, ஆனா இவன் கையில வரைச்சே பாத்திரம் கூட எல்லாம் உத்திரியும் எல்லாத்தையும் கொண்டுறான். அப்படின்னா அவர் சாப்பிட போறது இல்ல எனக்குங்கிற தெரியறது இல்லையோ. அந்த அளவுக்கு அர்ச்சை தான் சௌலபியம் உடையது. எளிமை எளிமைன்னு சொன்னா அர்ச்சைக்கு எளிமை. யாரான வைகுந்தநாதனை பார்த்திருக்குமா, கிட்டக்க போக முடியுமா, தேவர்கள் பார்த்திருக்காரா, பெண்டுலாம் சடையினாலும் பிறவன் முன்னே காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் பண்ணிண்டே இருக்கா, இனி வரைக்கும் பார்த்திருக்காளோன்னால் நாஹம் தேவஹ நானும் பார்த்ததில்லை, நாஹம் நான் பார்த்ததில்லை, நச்சாஹம் நச்சசங்கரஹ பிரம்மா சொல்றார், நான் பார்த்ததில்லை, என் பிள்ளை பார்த்ததில்லை, என் பேரம் பார்த்ததில்லை, எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பிரம்மா சத்தியலோகத்திலே இந்த வைகுந்தத்தை எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும்னால் நாம் எம்மாத்திரம். அப்ப நமக்குன்னு இருக்கக்கூடியது அர்ச்சை விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமான் தானேன்னு ராமானுஜர் அர்த்தம் சொல்றார். எங்கிருந்து சொல்லியிருக்கணும்னால் ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யஹம். யாராரு எப்படி ஆசைப்படுறார்களோ, அப்ப கீதையினுடைய சாரம் அர்ச்சையே பச்சத்தகுந்த உருவம். கண்ணனை பற்றுவதை விட அதுக்கு அந்தர்யாமியை பற்றுவதை விட ஏன் கஷீராப்திநாதனையோ வைகுந்தநாதனையோ விட அர்ச்சாவதாரத்தை பச்ச வேணுங்கிறது அங்கு தெரிந்து கொண்டோம். கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா 5வது அத்தியாயத்துல சொல்றார், வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா, பண்டிதன் இருந்தால் எல்லாரையும் சமமா பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தை எப்படியெல்லாம் ராமானுஜர் அர்த்தம் பண்ணியிருக்காரு தெரியுமா? கண்ணனுடைய திருவுள்ளத்தை முழுக்க புரிஞ்சு விட்டார். வித்யாவினய சம்பன்னே பிராமணே, நன்னா படித்த ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிற பிராமணன் இல்ல, வினய சம்பன்னனான பிராமணன், வெறும் பிராமணன், துணை நூல் மார்பின் அந்தனர், வெறும் பூணல் மட்டும் போன்றிருக்கார். அதுக்கு மேல அவருக்கு ஒண்ணு ஆச்சார அனுஷ்டானம் இல்ல. இந்த ரெண்டு பிராமணருக்கு வித்தியாசம் கிடையாதுங்கிறார் கண்ணன். வித்யாவினய சம்பந்தனான பிராமணன், அது அச்சவனான பிராமணன், ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஆத்மா சமந்தானே, சரீரமான மாறுபடலாமே தவிர ஆத்மா ரெண்டு சம. கவி ஹஸ்தினி, பெரிய யானையா இருக்கட்டும், பசுமாடா இருக்கட்டும், சுனிசைவ சபாகேச்ச நாயா இருக்கட்டும், நாய அடிச்சு சாப்பிடுற சாதியில பிறந்தவனா இருக்கட்டும், எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சமமா பார்க்கணும். இதத்தான் ராமானுஜர் தெளிவா புரிஞ்சிருந்தார். எப்ப பண்டிதாக சமதரிச்சினா, பண்டிதர்கள் இத்தை சமமாக பார்க்கிறார்னு சொல்லிட்டாரோ பண்டிதர் இல்லையா சுவாமி, எங்க சமமாக பார்த்தார்? ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். கண்ணனுக்கு எப்பவுமே தோணிண்டே இருக்கிறது. இப்போ சமோகம் சர்வபூதேஷு ஞாத்வாமாம் சாந்தி பிரிச்சசி, நான் எல்லாருக்கும் சமம்னு புரிஞ்சுக்கோ. உயர்வு தாழ்வு நான் பாக்குறது இல்லை அர்ஜுனா. யா நமே துவேஷ்யோஸ்தே ந பிரியா, நான் துவேஷிப்பவனும் கிடையாது, நான் பிரீத்தி காட்டுறவனும் கிடையாது, எல்லாருக்கும் நான் சமமா இருக்கேன்னார் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. அவர் தான் சாமியம்ங்கிற குணத்தை நம்மாழ்வார் காட்டினார். சசைன்ய புத்திர சிஷ்ய பூசுரார்ச்சனத்துக்கு முக நாபி பாதங்கள் துவாரத்ரயத்தாலே தாட்டும் சாமியம்னு அழகிமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சார ஹிருதயத்தில் சாதிக்கிறார். அப்படின்னா மூன்று துவாரத்தாலதான் அந்த பெருமாளை சேவிக்க முடியும். முன்னாடி இருக்கிற திருமுக மண்டலத்தை சேவிக்கிறது நித்தியசூரிகளுக்கு, நாபி கமலத்தை சேவிக்கிறது தேவர்களுக்கு, திருவடியை சேவிக்கிறது நமக்கு. அப்ப ஒரே திருமேனி ஒத்தக்கல் மண்டபம், மலையாளத்தில் எங்க போனாலும் சொல்லிடுவாள் இல்லையோ, பெருமாளுக்கு முன்னாடி ஒரே பெரிய கருங்கல்ல மண்டபம் வச்சிருப்பா, அந்த மண்டபத்துல யாரும் நிக்கலாம். ஆனா அந்த திருமேனிய மூணு துவாரத்தின் வழியா சேவிப்போம். மூணு வாசல் இருக்கு, மூணு தரப்பட்ட மக்கள் நிக்கிறாளேங்கிறதுக்காக அவர் மூணா பிரிஞ்சு போயிட்டார். அவர் ஒரே திருமேனியில் இருக்கார் பாருங்க. அப்ப என்னுடைய ஒரு திருமேனிய மூணு துவாரத்துலதான் காட்டுறேன், நீங்க திருவடியை சேவிங்கோ, நீங்க நாபிய சேவிங்கோ, நீங்க திருமுகத்தை சேவிங்கோ, எல்லாரையும் சமமா நடத்துறாருங்கிற சாமியத்தை அனந்த பத்மநாப சுவாமி தான் நம்மாழ்வார் காட்டினார். தெளிவா புரிஞ்சு விட்டார் ராமானுஜர், எல்லாரும் சமந்தானே, இதுல எதுக்கு இவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும், அர்த்தத்தை கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த கட்டம் எல்லாம் படவே வேண்டாம் சுவாமி. அதுக்கு பதில், ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பருத்தார் பின். முன்னாடி இருக்கிறவாள்லாம் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள் அறிந்திருக்கா, ராமானுஜர் காலத்துலதான் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் ஆறா. அதுதான் கண்ணன் சொன்ன ஆசைப்பட்டதை ராமானுஜர் பண்ணிட்டார். கண்ணன் என்ன ஆசைப்பட்டார் பண்ணிட்டார். அர்ஜுன் இடத்துல ஏதாவது பரீட்சை வச்சாரோ சொல்றார் இவர், இதந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன, இன்னன்னு சொல்லாதே இன்னன்னு சொன்னாதேன்னு ஜாகரப்படுத்துறார் அர்ஜுனே. நான் ஏதோ நீ கேட்டேன்னு உடனே ஒரு பதற்றத்துல சொல்லிட்டேன் அர்ஜுனா, நீ அப்படி எல்லாம் யாருக்கும் சொல்லவே சொல்லாதே, நன்னா பரீட்சை பண்ணி என்ன எத்தனை நாளை பரீட்சை பண்ணியோ அதை விட நிறையா பண்ணி சொல்லுன்னு சொன்னார். அதெல்லாம் அர்ஜுனன் யாருக்கும் போய் சொல்லவும் போறதில்லை இப்போ. ஆனா கண்ணன் சொன்னது என்ன இப்போ, இவர் எதுக்கு பின்ன சொன்னார்? பராசர பட்டர் எழுதுகிறார், கண்ணன் சட்டென்று அர்ஜுனனுக்கு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அர்ஜுனா நீ பரீட்சை பண்ணி பண்ணி சொல்லுங்கிறாரு, அந்த பரீட்சை இவரே பண்ணல. இவர் அர்ஜுனனை பரீட்சை பண்ணி சொல்லியிருக்க வேண்டாமன்னால் திரௌபதியினுடைய விரித்த குடலை காண சகிக்காத கண்ணன் சடக்கென மொத்தத்தையும் கொட்டுட்டார். ஓ, மூலையில வச்சிருந்த ரத்தனத்தெல்லாம் நடுமொத்தத்துல கொண்டு கொட்டுட்டமே என்ன இப்பதான் தோன்றது போல் இருக்கு. உள்ளம் பதன் பதன்னு துடிக்கிறது கண்ணனுக்கு இப்போ. அதனாலதான் இவனுக்கு சொல்லிடாதே, அவனுக்கு சொல்லிடாதே, அவனுக்கு சொல்லிடாதே, நான் தப்பா கொண்டு உன் முன்னாடி போட்டுட்டேன், ஏதோ நீ எனக்கு அத்தை பிள்ளை, அவ கஷ்டப்படுறாளே திரௌபதிங்கிறதுக்காக, நம்ம சகோதரி ஆட்டம் இருந்தா அவ கஷ்டங்கிறதுக்காக பண்ணிவிட்டேன், அர்ஜுனா நீ சொல்லாதே நீ சொல்லாதேங்கிறாரோ இல்லையோ, இவருக்கு பயம் போல் இருக்கு இப்போ. தான் சொல்லட்டோமே என்ன ஆறுதோ, யார் என்ன சொல்ல போறாளோ, அப்ப சொல்றதையும் சொல்லிட்டு நான் சொல்லல நீ சொல்லாதேன்னு சொல்லிட்டு இல்லையோ, இப்படி எல்லாம் குழப்பவே மாட்டார் ராமானுஷர். எவ்வளவு தெளிவா முடிவெடுத்தார் பாருங்க. அட்டாங்க விமானத்துக்கு போயிட்டார், திருக்கோட்டியூர் நம்பிகளோட உபதேசத்தை பெத்துண்டாச்சு. இதே மாதிரிதான் அவரும் சொன்னார். எப்படி இப்ப கண்ணன் அழுதுன் இருக்காரோ இவர் அர்ஜுன இடத்திலே, அதே போல திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஜரை 18 தடவை நடக்க வச்சுட்டு நீ ரொம்ப சிஷ்யனுக்கு சொல்லணும்னா 36 தடவை நடக்க வைக்கணும்னார். சரின்னு தலையாடுட்டாரு. அந்த மாதிரி பண்ணிருக்கணுமோ இல்லையோ, அட்டாங்குமானத்தில் ஏறினார். அந்தரங்கர்களா சிஷ்யர்கள் பல பேர் இருந்திருக்கா, அவனாறு என்ன எதுவும் எல்லாம் அவர் பார்க்கவில்லை. அந்த சுவாமி இடத்துல உபதேசம் பெற்றுக் கொண்டதுக்கு தகுதி இருக்கா, ஆசை இருக்கா, என்ன தகுதி? மீமாம்சா சாஸ்திரம், நியாயசாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம் படிச்சிருக்கான் பார்த்தார். மோட்சம் போறதுக்கு ருச்சி இருக்கா அப்படின்னு அர்த்தத்தை பெற்றுக்கொள். இதுதான் முன்னாடி இருக்கிற வாழ்க்கையே இந்த ராமானுஜர் கொண்ட மாறுதல். அவர் மாத்திட்டார் சமுதாய புரட்சி புரட்சின்னு சொல்லாம என்ன புரட்சி பண்ணார், முன்னாடி இருக்கிறவாள்லாம் பரீட்சை பண்ணித்தான் கொடுப்பார். ஆனா ராமானுஜர் அந்த பரீட்சையை எடுத்துட்டார். இப்ப பெரிய விசாரம் இருக்கா, நுழைவு தேர்வு எழுதலாமா வேண்டாமான், வேண்டாமான்னா அவ பண்ணிட்டே இருக்கட்டும். சுவாமி என்னைக்கோ எடுத்துட்டார் அதெல்லாம் தீப்பு, அதெல்லாம் வாண்டவே வேண்டாம், நீங்க ஆறு வேணும்னாலும் வாருங்கோ. ஏனால் யாரிடத்துல அந்த தேர்வு எழுதி மேல எழுதுறதுக்கு சக்தி இல்லாட்டாலும் தன் கருணா கடாட்சத்தால கொடுக்கிற சக்தி அவர்கிட்ட இருந்தது. இன்னைக்கு அரசாங்கம் பண்ண முடியாது, ஏன் சிரமப்படுவாள்னா ஏதோ பார்த்து எழுதி சேர்த்து வேணா விடுவா, எனக்கு படிப்பே வரலன்னா அரசாங்கம் தலைக்குள்ள பூத்துமான்னு எதாலும் அதிலதையும் பண்ண முடியாது இல்லையோ. ஆனா ராமானுஜர் பொறுத்த வரைக்கும் அதையும் பண்ண தெரியுது அவருக்கு. யாராருக்கு இல்லையோ ஞானத்தை கொடுக்க தெரியறது, வைராக்கியத்தை கொடுக்க தெரியறது, கட்டாட்சத்தினாலேயே திருத்தறதுக்கு தெரிஞ்சது இல்லையோ, அதனால வாண்டான்னு சொல்லிட்டா போல் இருக்கு. ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கால் கூறும் பேசி வரம்பெருத்தார். அப்ப சட்டுனி இவர்களுடைய துர்கதியை கண்டு அர்த்தத்தை கொடுத்துட்டார். திரும்ப திருக்கோட்டி நம்பிகள் வர்றார், இப்படி செஞ்சுட்டீரே நரகத்துக்கு போக மாட்டீரான்னு கேட்கிறார். இப்ப கண்ண நாட்டை என்ன பண்ணிருக்கணும், கொடுக்கறது கொடுத்துட்டு ஐயோஹோ கொடுத்துட்டேனே தானே கண்ணன் சொன்னது. இப்ப ராமானுஜரம் ஆமாமா ஏதோ வாய் தப்பி சொல்லிட்டேன் சுவாமி அப்படின்னு திருக்கோட்டி நம்பிகள்ட்ட சொல்லியிருக்காரால் கண்ணன் சொல்லுவரே தவிர ஒரு நாள் ராமானுஜர் சொல்லவே மாட்டார். அவர் தைரியமா முடிவெடுத்தார், அடியன் ஒருத்தன் நரகத்துக்கு போறதா இருந்தாலும் இத்தனை பேர் வைகுந்தத்தை அடைவர்கள் என்ன தாராளமா போயிட்டுறேன், இந்த வார்த்தை கண்ணன் சொல்லியிருக்கலாமா வேண்டாமா, சொல்லிருக்கணுமே, சொல்லி முடிச்சுட்டார். ஏதோ சரி திரௌபதியினுடைய விழித்து குடல் தைரியம் இருந்தா திரௌபதியை பார்த்தேன் படற கட்டம் தாங்களே அர்ஜுனா சொன்னேன், முடிச்சிருக்க வேண்டாமா. ஆனா அதுக்கப்புறம் பயந்து இதந்தே நாதபஸ்தாய நாபக்தாய கதாச்சன இதெல்லாம் கண்ணனுடைய சற்றையே குழப்பம். இந்த குழப்பம் ஒரு நாள் ஆச்சாரியர்கள் பண்ணவே மாட்டார். பகவானை விட ஆழ்வார்கள் தெளிவு, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தெளிவு. ஆழ்வார்கள் பாட்டிலேயாவது கொஞ்சம் இங்கான சந்தேகம் வராப்புல இருக்கும், இப்படி சொல்லலாம் இல்லையப்போ, ரெண்டு முக்குணத்தி ரெண்டவையாச்சி மூன்று குணம் அதுல ரெண்டு குணத்தை விட்டுடு ஒன்னில் ஒன்னு இது திருமங்கையாழ்வார் பாடிட்டு போனார். திருவழுகூற்று இருக்கிற பாடச்சே மூன்று குணத்துக்குள்ள ரெண்ட விட்டுடு ஒன்ன பிடிச்சுக்கோன்னார். இப்ப நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்குங்கிறதுக்காக சத்த குண ரஜோ குணத்தை விட்டுட்டு தமோ குணத்தை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கேன்னா சொல்லலாம், அர்த்தம் சொல்லலாமே, பாட்டுல அவ்வளவுதானே இருக்குப்போ. இதே மாதிரி மனவளனுக்கு உபதேச ரத்ன மாலையில பண்ணினாரா பாருங்க, முன்னாடி இருக்கிறவரையும் பின்னாடி இருக்கிறவரையும் விட்டுடுங்கோ, நடுவுல இருக்கிறவரை தொடருங்கோன்னு சொன்னாரோ இல்லையோ. ஆனா வெறும முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரன் விட்டு நடு சொன்னவரை நாளும் தொடர்னா சொன்னார். அந்த மூணு பேரும் யாருன்னு வரிசைப்படுத்திட்டார் முதல்ல, இப்போ நாத்திகர் ஆத்திகர் ஆத்திக நாத்திகர் என்ன வரிசைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரன் விட்டுன்னு சொல்றதுனாலே யார விடுவோங்கிறதுல சந்தேகமே வராது இல்லையோ. ஆனா இப்ப ஆழ்வார் பாட்டுல வரிசையே சொல்லல, இவர் மூணுன்னு சொல்லிட்டு ரெண்ட விட்டுட்டு ஒன்ன பிடிச்சிருந்தா எதவன நான் விடுவேன் எதவனா பிடிச்சுப்பேன். ஆனா மனோநிலை பாசுரத்துல சொல்லச்சே முதல்ல நாஸ்திகரை சொன்னார், ஆஸ்திகரை சொன்னார், ஆஸ்திக நாஸ்திகரை சொன்னார். நீ யார விடணும், நாஸ்திகனை விட்டுடு, ஆஸ்திக நாஸ்திகனை வேஷம் போடுறவனை விட்டுடு, நடுவுல சொல்லியிருக்க ஆஸ்திகனை மட்டும் பிடிச்சுக்கோ அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரோ இல்லையோ. அப்ப பகவான் தெளிவா சொல்லுவார், குழப்பினால ஆழ்வார்னு தெளிவா சொல்லுவார், அவர் குழப்பினால ஆச்சாரியர்கள் தான் இருக்கிறதுலயே தெளிவா சொல்லுவார். அதனால ராமானுஜர் இதுல ஒண்ணு குழப்பமே செய்யல. இப்போ நமக்கு சமுதாய புரட்சி பண்ண வேண்டும், என்ன புரட்சினால் பகவானுடைய கண்களில் அனைவரும் சமம், அவருக்கு மொத்த பேருக்கு மோட்சம் வரணும்னு தோன்றது. இப்போ ஒன்னும் வித்தியாசம் எல்லாம் இல்ல, இப்போ இன்னார் இங்க இருக்கலாம், இத்தனை வருஷம் வரைக்கும் பாத்துருந்தா யார் வேணா அந்த நாட்டுக்கு போகலாம் இருக்கலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா, திடீர்னு ஒரு நாள் கார்த்தால் ஒருத்தர் முடிச்சுக்கிறார், இனிமே இன்னார் வரவே கூடாதுங்கன்னு விடுறோம், இத்தனை சம்பளம் தான் வரணுங்கிறார், இவா வரக்கூடாது, என்னைக்கான எங்க கண்ணன் வைகுந்தத்துக்குள்ள இன்னார் வரலாம் வரக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பிரிச்சு விட்டுருப்பா. ஒன்னே ஒன்னு பக்தி இருந்தா வா, இதை தவிர உங்ககிட்ட எது இருக்கோ இல்லையோ ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தா வா. இப்படித்தான் பெருமான் வச்சிருக்காருனா அந்த உண்மையை புரிஞ்சு விட்டார் சுவாமி. அதனாலதான் எல்லாருக்கும் அது பொரியவா இருக்கட்டும், முத்தியோ சிலரது சொத்தன இருக்கையில் சிலருடைய சொத்து முக்தின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனா ராமானுஜர் அனைத்துக்கும் சொத்து முக்தி அப்படின்னு ஆக்கி வச்சது எதனாலே, கண்ணன் சமூகம் சர்வபூதேஷுன்னு சொன்னாரோ இல்லையோ, அனைவருக்கும் இது சமம்னு கண்ணன் கோஷித்ததுனாலே. அப்ப வித்யாவினய சம்பன்னே பிராமணே, வித்தியை இருக்கட்டும் இல்லாத போட்டோம், யானையா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் அனைவருமே பொது. தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏக பக்தி விசிஷ்யதே உதாரா சர்வையே வைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம். ராமானுஜர் அழகா புரிஞ்சின்றது, கண்ணனுக்கு ரொம்ப ஆசை, எல்லாம் கண்ணன் யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்துலதான் விருப்பம். அதே மாதிரி நம்ம சிஷ்யர்கள் அத்தனை பேரும் எப்படி இருக்க வேண்டும்னால் எல்லாம் கண்ணன் இருக்க வேண்டும். எல்லா ஆச்சாரியன் திருவடிகளே பாட்டு கேட்குமிடமும் கூப்பிடு கேட்குமிடமும் குதித்த விடமும் வளைத்த விடமும் ஊட்டு விடமும் எல்லாம் வகுத்த விடமே என்றிருக்க கடமன்னு புலலோகாச்சாரியர் சிவஜன்மோனத்தினுடைய கடைசியில சொன்னார் இல்லையோ, வாசுதேவ சர்வம். இது கண்ணன் சொல்லிட்டு போனது, ஆனா ஆச்சாரியர்கள் சொல்லிட்டு போனது வகுத்த விடமே என்றிருக்க கடவன், ஆச்சாரியன்னே இருக்கணும்னு இவர் எழுதுறார். கண்ணனானா வாசுதேவ சர்வம்னு சொல்றாரு, ஆனா இவர்கள் எழுதச்சு ஆச்சாரிய சர்வம்னு சொல்றாளே. வாசுதேவனே எல்லான்னு இருக்கணுமா, ஆச்சாரியனே எல்லான்னு இருக்கணுமா? அந்த வாசுதேவனே கீதாச்சாரியன்கிற பேரோட தானே சுவாமி இருந்தார். அப்ப தானே ஆச்சாரியனே எல்லாம்னு சொல்லலாம் இல்லையோ? ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். ஈஸ்வரன் ஆச்சாரியனா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதனாலதான் அர்ஜுனனுடைய திருத்தேர்தட்டில் இடம் பிடிச்சதோ, லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு குரு பரம்பரையில முதல் ஸ்தானத்தை பற்றினதோ, பெருமானுக்கும் ஆச்சாரியத்துவத்தில் ஆசை. அதனால அந்த ஆச்சாரியனே நமக்கு எல்லாம். அவ குரும் யோபி மன்னேத ஒரு ஸ்லோகம் சொல்றா, யார் ஒருத்தன் குருவை அபிமானிக்கிறானோ, குரு யார் அபிமானிக்கிறானோ, ரெண்டு பேருக்குமே சிறப்பு. அதுல நாம ஆச்சாரிய அபிமானத்தோட இருக்கிறத விட ஆச்சாரியன் நம்மிடத்தில் அபிமானத்தோட இருந்தானால் மேலும் சிறப்பு. இதத்தான் கண்ணன் வாசுதேவ சர்வம் இருக்கணும்னார். ராமானுஷர் அதே போல சர்வம், ஆச்சாரியனே சர்வம் என்று தான் இருந்திருக்கார். கடைசியில ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவ தரிசனா. கண்ணன் சொன்னது போய் கேளு, பல ஞானிகளிடத்துல பல முறை போய் கேளு. கேட்டியானா உனக்கு எல்லா நல்லத்தையும் எடுத்துக் கொடுப்பார்கள். உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவ தரிசனா. தான் கண்ணன் உபதேசிக்கவே இல்லை, அவர் தானே உபதேசிக்கணும். தர்மபுத்திரன் வந்து கண்ணன் இடத்துல கேட்கிறார், எனக்கு நல்லது சொல்லுன்னு. அது பீஷ்மர் சொர்க்கத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டார். அவர் களம்பரத்துக்குள்ள நீ போய் அவர்கிட்ட வேண்டியதெல்லாம் கேட்டுனுடு. பீஷ்மே லோகாந்தரங்கதே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி. பீஷ்மர் லோகாந்தரத்துக்கு போயிட்டார்னா ஞானமே அஸ்தமிச்சு போயிடும். போய் கேளுனார். ரொம்ப அதிர்ச்சியா போச்சு தர்மபுத்திரனுக்கு. நீ இருக்கியே, நீ சொல்ல மாட்டியா அப்போ? இவ்வளவு பெரிய கீதையை உபதேசித்தையே, ஆனா ஏன் பீஷ்மரை போய் கேட்டுக்கிறேன்னு? கீதையை நன்னாத்தான் சொன்னேன், சொல்லிட்டு சரியில்லைன்னு தோணி போச்சு, அதனாலதான் இனிமே வாண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு தடவை சொன்னேன், சொன்னத கேட்டு ஆறானு வரணும் இல்லையப்போ, இனிமே சொல்றது இல்லையுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுப்போம், அவர் பண்ணிருக்கிற அழகை பார்த்துட்டு இனிமே இவரை கூப்பிடுறதே இல்லையுன்னு முடிவு பண்ணுவோம். கீழே கொட்டி மேல கொட்டி உடச்சு விட்டா என்ன பண்ணுவோம்? அத போல கண்ணன் சொல்லி பார்த்தாராம். நன்னத்தான் கீதையை சொன்னோம், கேட்டவனே கிட்டக்க வரல. இப்போ இனிமே ஒண்ணு செய்வோம், நாம பேசுறத விட நம்ம பத்தி மத்த பேர் பேசினா நன்னா இருக்கு. அப்ப பேசாம நம்ம கேட்டு உட்காந்துருவோம். பேசுறது ஆச்சாரியர்கள் பண்ணட்டும், திருச்சி விசாய்க்கிறதுங்கிற அளவு இல்லையோ, அத போல நன்னா காதார கேட்டு. இத்தனை அத்தியாபக சுவாமிகள் பாடுவாள் இல்லையோ, எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பார். அவர் பாடினா எப்படி இருக்கும் தெரியாது. இத்தனை பேர் பாடுறச்சு அவர் நல்லா கேட்டுன்னா நல்லா இருக்கும். கேட்டுனோட பிரசாதம் கொடுத்துடணும். அது வரைக்கும் தீர்த்தம் சீசலோபம் தோசை வடை கொடுத்தாருனா நிம்மதியா இருந்துட்டு போறது. இதை விட்டுட்டு எங்கேயான அவரும் நான் ஒரு நாலு பாட்டு பாடுவேன்னு வந்தாருன்னா? ஆனா அநேகமா அவர் வரமாட்டார். என்ன அப்பவே அவர் முடிவெடுத்தார், இனிமே சஹஸ்ரநாமம் கூட நான் சொல்றதா இல்ல. யுத்தம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு முதல் நாள் கீதை, பத்தாம் நாள் பீஷ்மர் விழுந்த அப்புறம் தான் சஹஸ்ரநாமம். பத்து நாள்ல உண்மை தெரிஞ்சுடுது கண்ணனுக்கு, அவர் நாழியாக்கவே இல்ல. பத்தே நாள் முதல் நாள் சொன்னதுலே பத்து நாளுக்குள்ள நம்ம சொல்லிருக்க கூடாது போல் இருக்கு. அதனால பீஷ்மரியை சொல்ல சொல்லுவோம், அவர் தான் சஹஸ்ரநாமே சொல்றார். என்ன கீதை சொன்ன கண்ணன் தானே சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடாதா? அதை ஏன் பீஷ்மரை சொல்ல விட்டார்னால், தான் சொன்னால் எடுபடாது, தத்துவதரிசிகள் தான் சொல்ல வேண்டும். ராமானுஜர் அதற்காகத்தான் தான் அனைத்தும் அறிந்தவராக இருந்தாலும், வசிட்டரிடத்தில் எப்படி ராமன் காலக்ஷேபம் பண்ணினாரோ, சாந்தீபனிடத்தில் எப்படி கண்ணன் காலக்ஷேபம் பண்ணினாலோ, அறியாததை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் காலக்ஷேபம் பண்ணவில்லை. அறிந்ததை ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் பிற்பட்டவர்களுக்கு சரியான முன்னுதாரணமாக இருக்க வேணும். என்ன கண்ணனே காலக்ஷேபம் பண்ணலன்னா நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவா? அவர் பண்ணல நானும் பண்ண வேண்டாமோ? சுவாமி அவர் கோவர்தன மலையை தூக்கினார், நீர் கொஞ்சம் தூக்கி காட்டுமே, அவர் தான் விடந்தானுடைய எங்கேயோ காளிங்கிறதவனுக்காக பண்ணார் போ, நீர் அதெல்லாம் சொல்லவே மாட்டான். ஆனா அவர் ஒன்ன பண்ணலன்னு ஒன்னே நானும் பண்ணலவர். அவர் சாந்தீபன் இடத்துல படிக்கலையோ இல்லையோ, நானும் படிக்கலன்னு ஆரம்பிச்சால் முதல்ல பெரியோர்களை பார்த்து நானும் பண்றேன்னு ஆரம்பிக்கிறது நிறுத்தணும். அவர்களுக்கு இதுக்கு பிராயசித்தமும் தேட தெரியும், சரிப்படுத்தவும் தெரியும் முடியும். யாரோ வசிட்டாச்சாரியோ ஒரு தப்பு பண்றாருன்னு வச்சுக்கோ, விஸ்வாமித்திரர் எத்தனையோ பண்ணிருக்கார், நானும் பண்றேன் என்ன? அவர் உடனே மந்திர திரட்டா லட்சம் காயத்ரி பத்து நிமிஷத்துல அவருக்கு சொல்ல தெரியும். நம்மால பத்துப்பா, ஒரு நாளை கூட பத்து சொல்ல தெரியல. அப்படி இருக்கிறச்சு அவரை பார்த்து நான் சூடு போட்டுக்க முடியுமா? நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையில இருக்க வேண்டும். அப்ப கண்ணனே அர்ஜுன நடத்தோ தர்மபுத்திர நடத்தோ எங்கிட்ட கேட்காதீங்கோ, பீஷ்மர் இடத்துல கேளுங்கோன்னு சொன்னாரோ இல்லையோ, ஆஹ் ராமானுஜர் பேசினதுதான் எடுபடுங்கிறது முக்கியம். தத்வித்தி பிரணிபாத்தேன, இவர் போய் வாசிக்கிறார். திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய திருவர நம்பிகள், பெரிய நம்பிகள், திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர், இத்தனை பேரிடத்தில் ஞானத்தை பெற்று அந்த ஞானம் கனிந்த நலமான பக்தி கைங்கெட்டத்தில் முத்த அந்த கைங்கெட்டத்தை திருக்கட்சி நம்பிகளிடத்திலேருந்து தெரிஞ்சு வந்தார் இல்லையோ, எங்கெங்க எதை பெறணுமோ அவரவர்களுக்கு கைங்கிரம் பண்ணி அத்தத்தை பெற்றுன்னு வந்தார் என்னால் கண்ணன் உருவார்த்து சொல்லிட்டாரு. தத் வித்தி பிரணிபாத்தேன, போய் கைங்கிரம் பண்ணி பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு கண்ணன் சொன்னார். அவர் ஒரு கைங்கிரம் இல்ல, அறுபத்தி நாலு நாள்ல காலக்ஷேபத்தையும் முடிச்சுட்டார். இதை சொன்னாரு, ஸ்லோகம் சொல்ல கண்ணன். அவர் ஒரு 12 வருஷம் சாந்தீபன் இடத்துல குருகுல வாசம் பண்ணிருக்க வேண்டாமோ, 64 நாள் ஆச்சாச்சு எல்லாம் படிச்சாச்சுன்னு கிளம்பி வந்து. ஆனா அதே ராமானுஜர்னா அப்படி இல்ல மண்ணலே, யாதவ பிரகாசர் இடத்துல பூர்வபக்ஷம் படிச்சதுலே அந்த ஆரம்பித்து சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர்களுடைய அனைத்து மதத்தையும் தெரிந்து கொண்டு ஒரு ஐயன் திரிபர தெரிந்து ஒவ்வொரு ஆச்சாரியிடத்திலா போய் போய் ஒத்தரிடத்துல ஸ்ரீராமாயணம், ஒத்தரிடத்துல துவயம், ஒத்தரிடத்துல திருமந்திரமும் சரம ஸ்லோகமும், மற்றொரு இடத்துல மத்த 3000, இப்படி ஒத்தரிடத்துல திருவாய்மொழி, 5 பேரிடத்துல 5ஐயும் கற்று இதெல்லாம் தெரியாததுக்காக அவர் கத்துன்னு வரல இப்போ. ஆனா ஆச்சாரிய சிஷ்ய பத்ததி போடக்கூடாது, கண்ணன் அப்படிதான் சொல்லியிருக்கார். பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவ தரிசனஹான்னு வாழ்க்கையில நடத்திய காட்டினார். கடைசி கீதக்கே சாரம் நாள் சர்வ தர்மானு பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் தா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. எங்கிட்ட சரணாகதி பண்ணியானால் உன் அனைத்து பாபங்களையும் தொலைத்து நான் முக்தி அளிக்கிறேன். இது கண்ணன் சொல்லிட்டது. இப்போ அந்த வேலை கூட ராமானுஜர் நமக்கு வைக்கல. காலத்திரையேபி கரணத்திரைய நிர்மிதாதி பாபக்ரியஸ்ய சரணம் பகவ க்ஷமைவ சாச த்வயைவ கமலா ரமணேர்த்திதாயது க்ஷேம சையேவகி யதீந்திர பவஸ்ருதா நாம் என்ன சுவாமி மணவாள மாமனிகள் சாதித்தார் போலே. யதிராஜ வம்சத்தில் சொன்னாரோ இல்லையோ, முக்காலத்திலும் முக்கரணங்களினாலும் 3 வித பாபங்களை இடையறாமல் செய்திருக்கிறேன். இப்படித்தான் இத்தனை நாள் இருந்திருக்கேன். விருத்தியா பசுகு நரவபுகு, மனுஷ உடல்ல இருந்திருக்கேன். தவிர ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பசு, ஏதோ மாடாட்டம் தான் இத்தனை நடந்திருக்கேன். ஆனா உன்னை ஏமாத்திருக்கேன். எதிராஜரே, அதிகாரம் உண்டே அரங்கர் இறங்காரும், அதிகாரம் இல்லாதார்க்கன்னோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது. அதிகாரம் கர்மயோக ஞான யோகம் இருந்தா உள்ளவே பெருமாள் முன்னாடி நிற்போமே, அது இல்லேங்கிறதுனாலதானே பக்கத்துல ராமானுஜர் இடத்துல போய் நின்று இருக்கோம். ராமானுஜரும் உனக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டுட்டா நம்ம எங்க போவோம்? பகவான் கேட்டா சரி பக்கத்துல உடையவர் இருக்கான்னு போடுவோம். அவர் உமக்கேதான் இருக்கான்னு கேட்டால் உம்மை பெற்றோமே, இதை தவிர நம்மிடத்தில் ஒண்ணும் இல்லை. நம் அத்தனை பேருக்கு பிரதிநிதியாக பங்குனி உத்தர நன்னாளிலே நம்பெருமாளிடத்தே ஸ்ரீரங்கநாச்சியார முன்னிட்டு கொண்டு சரணாகத்தை அனுட்டி தீரல்லையோ, நாம பண்ணிருக்கிற மொத்த பாபங்களுக்கு ஒரே க்ஷமா ஒரே பிராயசித்தம் பகவத் சரணாரவிந்த சரணாகதி. அந்த சரணாகதி நான் ஒழுங்கா பண்ணுவேனா இல்லையான்னு தெரியாதனாலே அத்தனை பேருக்கும் பிரதிநிதியா நீரே சரணாகதி அனுஷ்டித்து சாச்ச துவயைவ கமலாரமணேர்த்திதாயது க்ஷேம சையேவகி யதீந்திர பவஸ்ருதானாம், உன் திருவடியை பற்றின அத்தனை பேருக்குமாக நீரே சரணாகதி பண்ணி என்ன வேணும்னு கேட்க உமக்கும் முக்தி பெற்றுக் கொண்டு சம்பந்தி சம்பந்திகள் அடைவிலும் இன்றளவுக்கும் ஏன் நாளையும் அனைவரும் முக்தி செல்லும்படிக்கு ஒரு திட்டத்தையும் ஏற்படுத்தி வைத்து நமக்காக செய்தீரோல்லையோ. காரே கருணை ராமானுஜ, இக்கடலிடத்தில் ஆரே ஏறுபவர் நின் அருளின் தன்மை. அப்ப பகவான கருணாமூர்த்தின்னு சொல்ல வேண்டுமானால் பரமகாருணிகராய் அதையே தனக்கு உருவாக கொண்டு மோட்சத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய ராமானுஜர் கீதாசாரத்தை கண்ணன் எப்படி சொல்லியிருப்பாரோ, அவர் விடாம சொன்னது கர்மயோகத்தை விடாதேன்னு சொல்லியிருக்கார். அதே உனக்கு பக்தி முக்கியம்னு சொல்லியிருக்கார். ஆச்சாரிய அபிமானம் முக்கியம்னு சொல்றார். எப்பவும் அர்ச்சாவதாரத்தின் ஏற்றம் சொல்றார். இந்திரியங்களை வசப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றார். இது ஒவ்வொன்றுமே பகவத் ராமானுஜர் கண்ணன் எப்படி சொல்லியிருப்பாரோ அதற்கு பலபடிகள் மேம்பட்டு சுவாமி ராமானுஜர் சொல்லியிருக்கிறதுனாலே பார்சாரியம் பெருமான் மூலத்தை உரைக்கவும் அதற்கு வியாக்கியானம் உரைக்க ராமானுஜரை வியாக்கியானம் மட்டுமில்ல அதை அப்படியே நடந்து காட்டி நம் அத்தனை பேருக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். கீதா சாரத்தின் படிக்கு அர்ச்சா மகாத்மியம். அதே போல கர்மங்களை விடவே கூடாது, அவசியம் செய்ய வேண்டும், இருக்கவே இருக்கு. ஆச்சாரிய அபிமானத்தோடு அவர்களிடத்தில் அர்த்தத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சரணாகதி கண்டிப்பா அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கும். இந்த ஒரு 4 சின்ன விஷயத்தை, சின்னது நே சொல்றேன்னால் இதை பெருசு நினைச்சுக்க பயமா இருக்கும். இது சின்னது, தானே பண்ண ஆரம்பிச்சோம்னா சுலபத்தில் கைகூடும். இதைத்தான் கண்ணன் கீதாசாரமாக உரைத்தார். அந்த சாரத்தை தன் வாழ்க்கையில் சுவாமி நடைமுறைப்படுத்தினார். அப்படிப்பட்ட ராமானுஜர் திருவடிகளுக்கு பல்லாண்டு. ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜுனா காந்திமத்யாம் பிரசூதாய இதராஜாய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். இதை விடாமல் நடத்தி கொண்டு வரும் சுவாமி திருவடிகளுக்கும் அவருடைய திருக்குமாரர்கள் மற்ற எல்லாரும் சேர்ந்து ஆசையா ஒவ்வொருத்தர கூட்டு ஒவ்வொன்றையும் வச்சு நடத்தி பார்சாதி பெருமாள் நன்னா கேட்கணும், எழுந்தொழி இருக்கிற உடையவர் நன்னா கேட்கணும், கூடவே நம்மளும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தியிருக்க. அவருடைய கைங்கிற செல்வமும் மேன்மேலும் வளரட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு வந்திருந்த உங்களுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன்.